ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு 8 மணிக்கு வானொலி மூலமாக ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது கேட்கலாம்.
வணக்கம் இளைய நண்பர்களே, கடந்த பகல் வேளை முழுவதும் உங்கள் மனம் கிரிக்கெட் மேட்சில் ஈடுபட்டிருந்திருக்கும். ஒருபுறம் தேர்வுகள் அளிக்கும் நெருக்கடி, மற்றொரு புறத்தில் உலகக்கோப்பை. அவ்வப்போது வந்து ஸ்கோரை சொல்லு என்று நீங்கள் உங்கள் தங்கையிடம் கூறியிருப்பீர்கள். இன்னும் சில நாட்கள் கழித்து ஹோலி பண்டிகை வரவிருக்கிறது. அப்போதும் கூட வேறு வழியின்றி பண்டிகையை கொண்டாட முடியாமல் படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இப்படி நடக்கும் இல்லையா? இப்படி கண்டிப்பாக நடக்கும், இது எனக்கு தெரியும். உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் வேளையில் உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்வில் மிக முக்கியமானதொரு வேளையில் நான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த அறிவுரையும் கூற வரவில்லை, மனதுக்கு இதமான சொற்களை பகிர்ந்து கொள்ளவே வந்திருக்கிறேன். மிகவும் படித்து களைத்து போயிருப்பீர்கள் இல்லையா? அம்மா கண்டிக்கிறார், அப்பா கண்டிக்கிறார், ஆசிரியர் கண்டிக்கிறார், இன்னும் வேறு என்னவெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறதோ. தொலைபேசியில் பேசாதே, டிவியை பார்க்காதே, கணிப்பொறியிலேயே கவனத்தை செலுத்தாதே, எல்லாவற்றையும் விடுத்து படித்து கொண்டேயிரு. இந்த நிலைதானே வீட்டில் நிலவுகிறது. 10ஆம் வகுப்பு ஆகட்டும், 12ஆம் வகுப்பு ஆகட்டும், ஆண்டு முழுவதும் இதைத்தானே கேட்டு வந்திருக்கிறீர்கள். எப்படா தேர்வு முடியும் என்று நீங்களும் எண்ணமிட்டிருப்பீர்கள் இல்லையா? எனக்கு உங்கள் மனதின் நிலை புரிகிறது. ஆகையால்தான் நான் இன்று உங்களோடு என் மனதின் குரலை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த விஷயம் என்னமோ கடினமான ஒன்றுதான். இன்றைய விஷயம் குறித்து தங்களால் தங்கள் மகனிடமோ மகளிடமோ கூற முடியாதவற்றை நான் அவர்களிடம் கூற வேண்டும் என்று தாய் தந்தையர் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் ஆசிரியர்கள் அவர்கள் உங்களிடம் கூற விரும்புவதை நான் கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்கள் வீடுகளில் நிலவும் அழுத்தம் குறையும் வகையில் நான் ஏதேனும் பேச வேண்டும் என்று மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் கூறுபவை யாருக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் இளைய நண்பர்களின் வாழ்வின் மிக முக்கியமான வேளையில் நான் அவர்களோடு இருந்தேன் என்பது என் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். என் மனதின் உணர்வுகளை அவர்களிடத்தில் வெளிப்படுத்த முடிந்திருக்கிறது. இதுதான் என் குறிக்கோளாக இருக்கிறது. தேர்வுகளை எப்படி நன்றாக எழுதுவது, தேர்வை எப்படி எதிர்கொள்வது, அதிக மதிப்பெண்கள் பெற என்னவெல்லாம் உத்திகளை கையாள வேண்டும் ஆகியவை பற்றி கூற எனக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு வகையில் மிகவும் சராசரியான ஒரு மாணவனாகவே இருந்திருக்கிறேன். என் கல்விப் பருவ நாட்களில் நான் எந்த ஒரு தேர்விலும் நல்ல முடிவுகளை பெற்றவனில்லை. பல பேர்களைப் போலவே நானும் மிகவும் சராசரியான ஒரு மாணவனாகவே இருந்துள்ளேன். இது போதாதென்று என் கையெழுத்தும் மிக மோசமாகவே இருந்தது. என் ஆசிரியர்களால் நான் எழுதியதை படிக்க முடியாத காரணத்தால் கூட நான் சில வேளைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். அது கிடக்கிறது, அதை விட்டு தள்ளுங்கள். ஆனால் நான் இன்று ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களிடம் கூற விரும்புகிறேன். நீங்கள் தேர்வுகளை எப்படி அணுகுகிறீர்கள் என்பதிலிருந்துதான் தேர்வுகளின் முடிவுகள் அமைகின்றன. பல பேர்கள் இதை தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கிறார்கள். இதில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் உலகமே அஸ்தமித்து விடும் என்று அவர்கள் கருதுவதை நான் பார்த்திருக்கிறேன். உலகம் நீங்கள் நினைப்பது போல அல்ல நண்பர்களே. ஆகையால் எந்த காலத்திலும் இத்தனை அழுத்தத்தை சுமக்காதீர்கள். ஆம், நல்ல முடிவுகளை அடைய விருப்பம் இருக்க வேண்டும், ஆழமான விருப்பம் இருக்க வேண்டும், திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட தேர்வுகள் ஒரு சுமையாக மாறக்கூடாது. தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்ப்பதாக நீங்கள் எண்ணக்கூடாது. தேர்வுகளையே நம் வீடுகளில் நாம் சுமையாக ஆக்கிக் கொண்டோமோ என்று கூட சில வேளைகளில் நமக்கு தோன்றவில்லையா? அதை சுமையாக ஆக்கிக் கொண்டதற்கு ஒரு காரணம் இதுதான். நமது உறவினர்கள், நமது நட்பு வட்டம் ஆகியவற்றில் நம் பிள்ளைகளுக்கு ஈடாக இருக்கும் அவர்களின் மகனையோ மகளையோ விட நம் பிள்ளை அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணம் சதா சர்வகாலம் உங்கள் மனதில் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அவர்களின் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மனதை அரிக்கும் இந்த கவலைதான் அவர்களின் மனங்களில் அழுத்தமாக உருவெடுக்கிறது. என்னைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் என் மகனின் நிலை உயர வேண்டும். மகனின் நிலை உயர்வது ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கௌரவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள துடிக்கிறீர்கள். இந்த சராசரி போட்டிக்களத்தில் உங்கள் குழந்தையை நீங்கள் நிறுத்தியிருப்பது உங்களுக்கு விளங்கவில்லையா? வாழ்க்கை மிக உயரமான ஒன்று, அதன் வீச்சு மிக அதிகம். உங்கள் பிள்ளைகளை இத்தனை நெடிய பரந்த எண்ணத்தோடு இணைக்க முடியாதா? நண்பர்களின் பிள்ளைகள், அக்கம் பக்கத்து விட்டு பிள்ளைகள் ஆகியோருக்கு இணையாக அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு நிறைவை அளிக்குமா? சிந்தித்து பாருங்கள். இணையாக இருப்பவர்களோடு போட்டி, இதன் காரணமாக சொந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை குறுக்குவது எந்த அளவுக்கு உசிதமானது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பிள்ளைகளிடம் பரந்த கனவுகள் பற்றி உரையாடுங்கள். உயரப் பறப்பது பற்றி பேசுங்கள். பார்த்து கொண்டே இருங்கள், மாற்றம் கண்டிப்பாக ஏற்படத் தொடங்கும். நண்பர்களே, ஒரு விஷயம் நம்மை அதிக உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது. நாம் எப்போதுமே நம் முன்னேற்றத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நமது முழுமையான ஆற்றலும் இந்த போட்டா போட்டிகளிலேயே விரயமாகிறது. வாழ்க்கையில் பல துறைகளில் இந்த போட்டிகள் என்பது முக்கியமானவையாக இருக்கலாம். ஆனால் சுய முன்னேற்றத்தை அடைய தினமும் நாம் நம்மோடு போட்டி போடுவதைப் போல மற்றவர்களோடு போட்டி போடுதல் என்பது அத்தனை கருத்தூக்கம் அளிப்பதாக அமைவதில்லை. நீங்கள் உங்களோடு போட்டி போடுங்கள். நன்றாக செயல்படுவதில் போட்டி, வேகமாக செயல்படுவதில் போட்டி, மேலும் செயல்புரிவதில் போட்டி, இன்னும் உயரமான சிகரங்களை எட்டுவதில் போட்டி ஆகியவற்றை நீங்கள் உங்களோடு செய்து கொள்ளுங்கள். நேற்றைய பொழுதை விட இன்றைய வேளை இன்னும் நன்றாக இருக்கட்டும் என்பதில் உங்கள் கருத்தை செலுத்துங்கள். பார்த்து கொண்டே இருங்கள். இந்த போட்டி தரும் சக்தி உங்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் ஒரு சேர அளிக்கும். நாம் மிகவும் பெருமிதத்தோடு சர்கே புப்கா என்ற தடகள வீரர் பற்றி நினைத்து பார்க்கிறோம். இந்த வீரர் 35 முறைகள் தான் ஏற்படுத்திய பதிவுகளையே தகர்த்திருக்கிறார். அவர் தனக்குத்தானே சவால் விடுத்துக் கொண்டார். தன்னையே அவர் சோதனைக்கு ஆட்படுத்திக் கொண்டார். புதிய உறுதிப்பாடுகளை மேற்கொண்டார். நீங்களும் கூட இதே வழியை பின்பற்றினால் பார்த்து கொண்டே இருங்கள். முன்னேற்ற பாதையில் உங்கள் பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது. இளைய நண்பர்களே, மாணவர்களிலும் பலவகை உண்டு. என்ன கடுமையான தேர்வு வந்தாலும் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் இருக்கும் ரகம் உண்டு. சிலரோ தேர்வுகளின் சுமைகளில் ஆழ்ந்து விடுவார்கள். வேறு சிலரோ வாயை மூடி மௌனிகளாய் வீட்டின் மூலையில் புத்தகமே கதியாய் கிடப்பார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருப்பினும் தேர்வு என்பது தேர்வுதானே. தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது முக்கியமானது இல்லையா? நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என் விருப்பமும் கூட. ஆனால் பல வேளைகளில் நாம் புறக்காரணங்களை அதிகம் தேடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நாமே குழம்பி கிடக்கும் வேளைகளில், நமக்கு தன்னம்பிக்கை இல்லாத காலங்களில் நாம் புறக்காரணங்களை தேடுகிறோம். வாழ்க்கையில் ஏதோ முதல் முறையாக தேர்வுகளை எழுதுவது போல உணர்கிறோம். வீட்டில் யாராவது டிவியை போட்டால் அவர்கள் மீது எரிந்து விடுகிறோம். தாய் உணவு உண்ண அழைத்தால் அவள் மீது சிடுசிடுக்கிறோம். ஆனால் வேறு புறத்தில் நண்பர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டாலோ போதும், பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் உங்களை பற்றியே கூட குழம்பி இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா? நண்பர்களே, தன்னை தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். தொலைநோக்காக கூட பார்க்க வேண்டிய அவசியமில்லை. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள உங்கள் சகோதரியையோ உங்கள் நண்பரின் சகோதரியையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் பொதுத் தேர்வுகளை எழுதும் அதே வேளையில் வீட்டில் தங்களின் தாய்க்கு வீட்டு வேலைகளில் உதவி புரிகிறார்கள். தாங்களும் படித்துக்கொண்டு தங்கள் தாய்க்கும் உதவி செய்யும் அளவுக்கு அவர்களுக்குள்ளே அப்படி என்ன சக்தி உறைந்திருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? உங்களைச் சுற்றி உங்கள் பார்வையை திருப்புங்கள். அப்போது புறக்காரணங்களை தேட வேண்டிய அவசியமில்லை என்பது உங்களுக்கே புரிந்து போகும். பல வேளைகளில் காரணங்கள் அகக்காரணங்களாக இருக்கின்றன. தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறது இல்லையா? எப்போதெல்லாம் தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மூட நம்பிக்கை தலை தூக்குகிறது. இந்த மூட நம்பிக்கையில் நாம் புறக்காரணங்களின் தேடல்களில் ஈடுபடுகிறோம் என்று நான் எப்போதுமே கூறி வந்திருக்கிறேன். சில மாணவர்கள் ஆரம்ப சூரர்களாக இருக்கிறார்கள். நாளொரு சிந்தனையும் பொழுதொரு ஆசையும் வேலைக்கு ஒரு தீர்மானம் என்று இருக்கிறார்கள். அவர்களின் இந்த தீர்மானங்கள் பிறந்தவுடனேயே மடிந்து போகின்றன. அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காண்பதில்லை. மாறிக்கொண்டே இருக்கும் மாசைகளை மக்கள் அலைகள் என்று அழைக்கிறார்கள். நம்மை சுற்றி உள்ளவர்கள், தாய் தந்தையர், உறவினர்கள், நண்பர்கள் கேலி செய்கிறார்கள். ஆகையால்தான் ஆசைகள் நிலையானவையாக இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஆசைகள் நிலையாக இருக்கும்போது அவை தீர்மானங்களாக மாறுகின்றன. அந்த தீர்மானங்கள் வீணாகப் போவதில்லை. தீர்மானங்களோடு உழைப்பு இணைகிறது. உழைப்பு இணையும் போது நினைத்த பொருள் கைகூடுகிறது. ஆகையால்தான் விருப்பமும் திடத்தன்மையுமாக இணைந்து தீர்மானங்கள் ஆகின்றன. தீர்மானமும் உழைப்பும் இணைந்து சாதனையாக மிளர்கின்றன. உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வெற்றி உங்களின் சொந்தமாக கூடவே வரும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தீர்மானங்களுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீர்மானங்களை ஆக்கப்பூர்வமானவையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் முந்திச் சொல்ல வேண்டும் என்று கருதாதீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு முன்னேற வேண்டும் என்பதில் மட்டுமே கருத்தை செலுத்துங்கள். ஆகையால் தினமும் யார் ஒருவர் தன்னை உரைத்து பார்த்து கொண்டே இருக்கிறாரோ, எத்தனை பெரிய சவாலை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அவருக்கு எந்த சங்கடமும் ஏற்படுவதில்லை. நண்பர்களே, ஏன் மற்றவர்கள் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும்? நம்மை நாமே சோதித்துக் கொள்வதை ஒரு பழக்கமாகவே கொள்ளலாமே. ஒவ்வொரு நாளும் நாம் சவால்களை சந்திப்போம். நேற்று இருந்ததை விட இன்று முன்னேறி இருக்கிறேனா? நேற்று இருந்ததை விட இன்னும் உயர்ந்திருக்கிறேனா? நேற்று அடைந்ததை விட அதிகமாக இன்று அடைந்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கணமும் உங்களை நீங்களே சவாலுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள், வாழ்க்கையில் சவால் என்பது சவாலாகவே இருக்காது. ஒவ்வொரு சவாலும் உங்களை மேலும் மெருகூட்டவே ஏற்படும் ஒரு வாய்ப்பாக மலரும். யாரால் தன்னைத்தானே சவால்களுக்கு உட்படுத்திக் கொள்ள முடிகிறதோ அவர் எளிதாக அனைத்து சவால்களையும் கடந்து விடுவார். ஆகையால் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே ஒரு தேர்வாக மாறுகிறதோ அவர்களுக்கெல்லாம் வகுப்பறைத் தேர்வு என்பது மிக சராசரியான ஒன்று. நீங்களே கூட கடந்த காலத்தில் மிக சிறப்பான பணிகளை செய்திருப்பீர்கள். அவற்றை சிந்தையில் வரவழையுங்கள். தன்னம்பிக்கை தானாக மலரும். அட, பரவாயில்லையே, நாம் இதை செய்திருக்கிறோமா, அதை செய்திருக்கிறோமா, கடந்த ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இருந்ததை தாண்டியும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோமா, கடந்த காலத்தில் உறவினர் வீட்டு திருமணம் காரணமாக ஒருவார படிப்பு பாழாய்ப்போன பின்னும் கூட நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். முன்பெல்லாம் நீங்கள் 6 மணி நேரம் உறங்கினீர்கள். கடந்த ஆண்டில் 5 மணி நேரம்தான் தூங்குவேன் என்று தீர்மானம் செய்து அதை சாதித்தும் காட்டினீர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் தானே செய்தீர்கள். இங்கே மோதி உங்களுக்கு என்ன அறிவுரை கூற முடியும்? நீங்களே உங்கள் வழிகாட்டியாக மாறுங்கள். இதைத்தான் அத்ததிபோபவ என்று புத்தபிரான் கூறுவார். உங்கள் மனதில் இருக்கும் ஒளியை இனம் காணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் திறனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். யார் மீண்டும் மீண்டும் தன்னையே சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவர் புதிய சிகரங்களை தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கிறார். நாம் பல வேளைகளில் மிக தொலைவான எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறோம். பல வேளைகளில் கடந்த காலத்தில் நிலைத்து நின்று விடுகிறோம். நண்பர்களே, தேர்வுக் காலங்களில் இப்படி இருந்து விடாதீர்கள். தேர்வுக் காலங்களில் நிகழ்காலத்திலே ஊன்றியிருப்பதுதான் நல்லது. எந்த ஒரு பேட்ஸ்மேனாவது நான் எத்தனை முறை 0 அவுட் ஆகியிருக்கிறேன் என்பது பற்றியா சிந்தித்துக் கொண்டிருப்பார்? இந்த மொத்த தொடரையும் வெற்றி பெறுவேனா மாட்டேனா என்று எண்ணுவாரா? களத்தில் இறங்கிய பின்னர் சதம் அடித்தவுடன் தான் திரும்புவேன் என்று எண்ணுவாரா? கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு நல்ல ஆட்டக்காரரும் களத்திலே தனக்கு முன்னே வரும் பந்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார். அவர் அடுத்த பந்தை பற்றியும் சிந்திப்பதில்லை, முழு ஆட்டம் பற்றியும் நினைப்பதில்லை, முழு தொடர் பற்றியும் யோசிப்பதில்லை. நீங்களும் உங்கள் மனங்களை நிகழ்காலத்திலேயே இருத்தி வையுங்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அருமருந்து. நிகழ்காலத்தில் வாழுங்கள், நிகழ்காலத்தோடு இணைந்திருங்கள், நிகழ்காலத்தை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் தோழனாக மாறும். எனது இளைய நண்பர்களே, தேர்வுகள் என்பது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த விடுக்கப்படும் சவால் என்றா கருதுகிறீர்கள்? இது உங்கள் எண்ணமானால் இது தவறு. நீங்கள் யாருக்கு உங்கள் திறன்களை நிரூபிக்க வேண்டும்? இதை யார் முன்பு செய்து காட்டப் போகிறீர்கள்? தேர்வு என்பது திறன் வெளிப்படுத்தலுக்கு அல்ல, நமக்கு நாமே அதை இனம் கண்டுகொள்வதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் புரிந்து கொண்ட மறுகணமே உங்கள் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கை உயிர்த்துவிடும். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கி விடுவீர்கள். ஒரு முறை நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு விட்டால், உங்கள் பலத்தை தெரிந்து கொண்டு விட்டால், நீங்கள் எப்போதும் உங்கள் பலத்தையே உரம் போட்டு வளர்ப்பீர்கள். அந்த பலம் மேலும் பல புதிய திறமைகளை பெற்று கிளைக்கும். ஆகையால்தான் தேர்வு என்பதை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்துவது என்ற கோணத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதை உங்களுக்கு அளிக்கப்படும் ஒரு வாய்ப்பாக கருதி செயல்படுங்கள். உங்களை நீங்களே புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உங்களோடு நீங்கள் இணக்கமாக வாழ இது ஒரு சந்தர்ப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படித்தான் வாழ்ந்து பாருங்களேன் நண்பர்களே. நண்பர்களே, தேர்வு காலங்களில் அதிக நெருக்கடியில் உழலும் பல மாணவ நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்று என் தேர்வு இருக்கும் வேளையில் என் மாமா எனக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை, சித்தப்பா எனக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை, அண்ணன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பதால் கூட அழுத்தத்தை தலையில் போட்டுக்கொள்ளும் மாணவர்கள் இருக்கிறார்கள். மணிக்கணக்காக குடும்பத்தில் யார் வாழ்த்து தெரிவித்தார்கள், யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள், யார் பூங்கொத்து அனுப்பினார்கள் என்பது குறித்து சர்ச்சை நடந்து கொண்டே இருக்கும். தோழர்களே, இதை விடுத்து விலகி நில்லுங்கள். இவை எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொள்ளாதீர்கள். இவை அனைத்தையும் தேர்வுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் இவை அனைத்தும் இடையே வரவே வராது. சில பேர்கள் இயல்பாகவே அழுத்தம் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். சில குடும்பங்களின் சூழ்நிலைகளின் விளைவாகவும் இப்படி அமைந்து விடுகிறது. அழுத்தம் கொள்ள மூல காரணமாக அமைவது தன்னம்பிக்கையின்மைதான். தன்னம்பிக்கை என்பது எப்போது ஏற்படுகிறது? ஒன்று, பாடத்தின் மீது தேர்ச்சி ஏற்படும் போதும், அனைத்து வழிகளிலும் உழைத்திருக்கும் போதும், மீண்டும் மீண்டும் படித்து பார்த்த பின்னும், ஆம், எனக்கு இந்த பாடத்தில் முழு தேர்ச்சி உண்டாகியிருக்கிறது என்ற தன்னம்பிக்கை பிறக்கிறது. உங்கள் 5-6 பாடங்களில் 2-3 பாடங்களில் உங்களுக்கு சுத்தமாக கவலையே இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அழுத்தம் 1-2 பாடங்களில் மட்டுமே ஏற்படக்கூடும். பாடங்களில் உங்களுக்கு முழு தேர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அழுத்தம் என்பது அண்டவே அண்டாது. ஆண்டு முழுவதும் நீங்கள் மேற்கொண்ட கடும் உழைப்பு, இரவு கண்விழித்து நீங்கள் பயின்றது, இவை அனைத்தும் வீணாகாது என்று நம்புங்கள். இது உங்கள் மனதில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தேர்வு எழுதும் சமயத்தில் உங்கள் நினைவுகளில் உதிக்கும். நீங்கள் உங்கள் அறிவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் படிப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உழைத்த உழைப்பு உங்களை சிகரம் தொட வைக்கும் என்று நம்புங்கள். 2வது விஷயம், நீங்கள் உங்கள் திறன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைய தேர்வுத்தாள் எனதான் கடினமாக இருந்தாலும் நான் நன்றாக பதில் எழுதுவேன் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். தேர்வின் கால அளவு என்னவாக இருந்தாலும் சரி, நான் குறித்த நேரத்துக்கு முன்பே அதை சிறப்பாக முடித்து விடுவேன் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். என் பள்ளிப்பருவ நாட்களில் சுலபமான கேள்விக்கான விடையை முதலில் எழுத வேண்டும், கடினமான கேள்வியை பின்னர் எதிர்கொள்ள வேண்டும் என்று என் ஆசிரியர்கள் எனக்கு அறிவுறுத்தியது இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது. இந்த கருத்து பற்றி யாராவது உங்களுக்கு தெரிவித்திருக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தோழர்களே, மை கவ் இணையதளத்தில் இது தொடர்பாக எனக்கு பல ஆலோசனைகள் வந்திருக்கின்றன. பலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்தையும் நான் கல்வித்துறைக்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் அவற்றில் சிலவற்றை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்வுகளை வாழ்வா சாவா என்ற போராட்டமாக சில பேர்கள் மாற்றிவிடுகிறார்கள் என்று மும்பையைச் சேர்ந்த அருணவ் முகத்தா தெரிவித்திருக்கிறார். தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உலகமே இருண்டுவிடும் என்று கருதுபவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் இவர். தேர்வுகளின் முடிவுகளை பார்த்து சில பிள்ளைகள் தற்கொலையில் ஈடுபடும் போது எனக்கு துயரம் ஏற்படுகிறது என்கிறார் வாராணசியைச் சேர்ந்த வினிதா திவாரி அவர்கள். இந்த விஷயம் கூட நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இதற்கான அருமையான விடையை வேறு ஒரு நபர் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு அளித்திருக்கிறார். அவர் பெயர் ஆர். காமத். அவர் அருமையாக இரண்டு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். மாணவர்கள் வாரியராக இருக்கக்கூடாது, வாரியராக இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் விசனப்படுபவர்களாக இருக்கக்கூடாது, வீரர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாம் கவலையில் ஆழ்ந்துவிடக்கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டு உணர்வோடு முன்னேறிச் செல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது மிக நீண்டதொரு பயணம். அதில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் என்பதாலேயே யாரும் மூழ்கிவிடமாட்டார்கள். சில வேளைகளில் விரும்பத்தகாத விளைவுகள் கூட முன்னேற்றத்துக்கான சமிக்கையாக அமைந்து விடலாம். அவை புதிய சக்தியை முடுக்கிவிடும் சந்தர்ப்பத்தை கூட அளிக்கலாம். சில மாணவர்கள் தேர்வு அறையிலிருந்து வெளிப்பட்ட உடனேயே தங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று கணக்கு போட ஆரம்பித்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நண்பர்கள், பெற்றோர்கள் என யார் அவர்களை சந்தித்தாலும் வினாத்தாள் எப்படி இருந்தது என்றே கேட்கிறார்கள். இன்றைய வினாத்தாள் எப்படி இருந்திருந்தாலும் அது கடந்து போன ஒன்றுதான். தயவு செய்து அதை மறந்து விடுங்கள். எப்படி எழுதினா என்று தயவு செய்து அவர்களிடம் கேட்காதீர்கள் என்றுதான் நான் பெற்றோர்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். தேர்வு எழுதிவிட்டு அவர்கள் வெளியே வந்தவுடன், அட, உன் முகம் பிரகாசமா இருக்க, நீ நல்லா தேர்வு எழுதியிருக்க போல் இருக்க, சபாஷ், வாழ்த்துக்கள், நாளைய தேர்வுக்கு தயாராகலாம் என்று கூறுங்கள். இந்த மனோநிலையை உருவாக்குங்கள். நண்பர்களே, நான் உங்களிடமும் இதைத்தான் கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று கணக்கிட்டு விட்டீர்கள். அப்போது, அடடா, இந்த ரெண்டு மூணு இடங்களில் நான் தவறு செய்துட்டேனே என்று தோன்றலாம். இதனால் 6 மதிப்பெண்கள் குறைந்துவிடுமே என்று கவலைப்படலாம். இதன் காரணமாக விளைவுகள் விபரீதமாக மாறி அது உங்கள் அடுத்த நாள் தேர்வை பாதிக்குமா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பின் ஏன் இதில் உங்கள் காலத்தை விரயம் செய்கிறீர்கள்? ஏன் உங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளுகிறீர்கள்? அனைத்து தேர்வுகளும் நிறைவடைந்த பின்னர் என்ன கணக்கு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்களேன். எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும், எத்தனை கிடைக்காது என்றெல்லாம் பின்னர் கணக்கிட்டுக் கொள்ளுங்களேன். தேர்வு காலங்களில் தேர்வு முடிவடைந்த உடனேயே அடுத்த நாள் தேர்வின் மீதே உங்கள் மனதை செலுத்துங்கள். கடந்தவற்றை மறந்து விடுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் 20-30% சுமை குறைந்துவிடும். என் மனதில் வேறு எண்ணங்களும் கூட எழுகின்றன. தேர்வுக்கான நேரம் வந்திருக்கும் இந்த வேளையில் அது பலனளிக்குமா அளிக்காதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்மால் ஆண்டில் இருமுறையாவது ஒரு வார காலத்திற்கு தேர்வு விழா ஒன்றை கொண்டாட முடியாதா என்று நான் ஆசிரிய நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்வு விழாக்களில் தேர்வு பற்றிய நகைச்சுவை கவியரங்குகள், கார்ட்டூன் போட்டிகள், தேர்வுகள் மீதான கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், தேர்வுகள் ஏற்படுத்தும் மனோவியல் ரீதியான தாக்கங்கள் பற்றிய விரிவுரைகள், விவாதங்கள் ஆகியவற்றை நாம் நடத்தும்போது தேர்வுகள் மீதான பயங்கள் தாமே கரைந்து அதுவே கூட ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடுமே. மாணவர்கள் இப்போது தேர்வு எழுதச் செல்லும்போது அமைதியோடு எழுதுவார்கள். பாடத்திட்டத்திலேயே கூட தேர்வுகள் பற்றி கற்பிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அழுத்தம் நிறைந்த இந்த சூழ்நிலை நல்லது அல்ல. நண்பர்களே, நான் கூறியதை விட அதிகமாக பல பேர்கள் உங்களிடம் கூறியிருக்கலாம். பெற்றோர்கள் கூறியிருப்பார்கள், ஆசிரியர்கள் கூறியிருப்பார்கள், நீங்கள் டியூஷனுக்கு செல்பவராக இருந்தால் அங்கே பயிற்றுவிப்பவர்கள் கூறியிருப்பார்கள். நான் மேலும் கூறி உங்களை குழப்ப விரும்பவில்லை. இந்த நாட்டின் ஒவ்வொரு மகனும் மகளும் தேர்வு எழுதச் செல்லும் போது மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும், சந்தோஷமாகச் செல்ல வேண்டும், முகமலர்ச்சியோடு தேர்வு எழுதச் செல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நீங்கள் மகிழ வேண்டும் என்பதால் நான் உங்களோடு உரையாடினேன். நீங்கள் தேர்வுகளில் கண்டிப்பாக நல்ல முறையில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். தேர்வுகளை கொண்டாட்டமாக மாற்றுங்கள். குதூகலத்தோடு தேர்வுகளை எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் சாதனையின் சந்தோஷத்தை அனுபவியுங்கள். மொத்தச் சூழலையும் மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். தாய், தந்தை, ஆசிரியர், பள்ளிக்கூட நிர்வாகம் என அனைவருமாக இணைந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். சவாலுக்கே சவால் விடும் சந்தோஷத்தை காணுங்கள். ஒவ்வொரு கணத்தையும் சந்தர்ப்பமாக மாற்றும்போது எத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். உலகில் யாராலும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட முடியாது. ஒரு காலத்தில் எனக்கு கவிதை எழுதுவதில் நாட்டம் இருந்தது. குஜராத்தி மொழியில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். முழு கவிதையும் எனக்கு நினைவில்லை. ஆனால் வெற்றியடைந்தால் மற்றவர்கள் பொறாமைக்கு உள்ளாவேன், தோல்வியடைந்தால் விமர்சனத்துக்கு உள்ளாவேன் என்று அதில் நான் எழுதியிருந்தேன். இதுதான் உலக இயல்பு. இது இருந்து கொண்டேதான் இருக்கும். வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, நாம் உறுதி செய்து கொண்டவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அமைய வேண்டும். வெற்றி என்பது நாம் மகிழ்ச்சி அடைவதற்காக இருக்க வேண்டும். வெற்றி என்பது நமக்காக வாழும் மனிதர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த அமைவதாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் முன்னேறினால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நண்பர்களே, இதை நான் முழுமையாக நம்புகிறேன். அப்போது ஹோலிப் பண்டிகையை நீங்கள் கொண்டாடினீர்களா இல்லையா? உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றீர்களா இல்லையா? நண்பர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருக்க முடிந்ததா இல்லையா? கிரிக்கெட் உலக கோப்பையை பார்க்க முடிந்ததா இல்லையா? இவை அனைத்துமே அவற்றின் முக்கியத்துவத்தை இழந்துவிடும். நீங்கள் புதிய மகிழ்ச்சியை, புதிய ஆனந்தத்தை அடைவீர்கள். உங்களுக்கு நான் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் எதிர்காலம் எந்த அளவுக்கு ஒளிமயமானதாக ஆகிறதோ நாட்டின் எதிர்காலமும் அந்த அளவுக்கு ஒளிமயமானதாக ஆகும். இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குபவர்கள் வருங்கால இளைய சமுதாயத்தினர்தாம். அதை நீங்கள்தான் உருவாக்க இருக்கிறீர்கள். மகன், மகள் என இருவருமாக தோளோடு தோள் சேர்ந்து முன்னேற இருக்கிறீர்கள். வாருங்கள், தேர்வு கொண்டாட்டத்தை குதூகல விழாவாக மாற்றுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு 8 மணிக்கு வானொலி மூலமாக ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். தமிழாக்கம் சென்னை வானொலி நிலையம்.